லூக்கா அத்தியாயம் பன்னிரண்டு. அந்த நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவிடம் கூடி வந்திருக்கும்போது, அவர் முதலாவது தம்முடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் மாயக்காரர்களாகிய பரிசேயர்களுடைய புளித்த மாவைக்குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளுமில்லை, அறியப்படாத இரகசியமுமில்லை. ஆதலால் நீங்கள் இருளில் பேசியது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் வீட்டின் உள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீட்டின் கூரையின் மேலிருந்து சத்தம் போட்டது போல இருக்கும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள். நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். இரண்டு காசுகளுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாவது தேவனால் மறக்கப்படுவது இல்லை. உங்களுடைய தலையிலுள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகவே பயப்படாமல் இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனிதகுமாரனும் தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனிதர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர்களுக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாவது மனிதகுமாரனுக்கு விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தையை சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது இல்லை. அன்றியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை விசாரணை செய்ய கொண்டு போய் நிறுத்தும் போது அவர்களுடைய கேள்விகளுக்கு எப்படி பதில்கள் சொல்வது என்றும் எதை பேச வேண்டும் என்பதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, என் தகப்பனுடைய சொத்தை பாகம் பிரித்து என்னுடைய பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனிதனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் சொத்தை பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு அதிக சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் இயேசு ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். செல்வந்தரான ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருடங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி சாப்பிட்டு குடித்து மகிழ்ச்சியாக இரு என்று என் ஆத்துமாவிடம் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மூடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருக்கு சொந்தமாகும் என்றார். தேவனிடத்தில் செல்வந்தராக இருக்காமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஆகவே எண்ணத்தை உண்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். உணவை விட ஜீவனும் உடையை விட சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை விட நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் சிறிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியாதிருக்கும் போது மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை, என்றாலும் சாலமோன் காலத்திலிருந்து தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாவது உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே என்னத்தை உண்போம் என்னத்தைக் குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடித் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள். பழமையாக போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை, பூச்சி அரிக்கிறதுமில்லை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். உங்களுடைய உடைகளை உடுத்தி ஆயத்தமாகவும் உங்களுடைய விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கட்டும். தங்களுடைய எஜமான் திருமண விருந்துக்குச் சென்று வந்து கதவை தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். அவர் பணி செய்யும் உடைகளை உடைத்து அவர்களை பந்தியிருக்கச் செய்து அருகில் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று உண்மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அவர் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ வந்து அவர்கள் அங்கேயே இருக்கக் கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கொள்ளையடிக்க விட்டிருக்க மாட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார், ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மட்டும் சொல்லுகிறீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரர்களுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குரிய எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ, என் எஜமான் வர நாளாகும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் சாப்பிடவும் குடித்து வெறிக்கவும் முற்பட்டால் அவன் நினைக்காத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய விருப்பத்தை அறிந்தும் ஆயத்தமாக இல்லாமலும் அவனுடைய விருப்பத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனிதர்கள் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஞானம் உண்டு, அது முடியும் வரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியென்றால், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் மக்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நடக்கும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது வெப்பம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நடக்கும். மாயக்காரர்களே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன? நியாயம் என்ன என்று நீங்களே தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிறபோது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான், நியாயாதிபதி உன்னை அதிகாரியினிடத்தில் ஒப்புக்கொடுப்பான், அதிகாரி உன்னை சிறைச்சாலையில் போடுவான், நீ உன்னிடத்தில் இருக்கும் கடைசி காசை செலவழித்து தீர்க்கும் வரைக்கும் அந்த இடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார்.